الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திரு சோதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத்தும் ஸலாமும் கூறி அருளினார். கண்ணியத்துக்குரிய தலைவர் அவர்களே, மற்றும் உலமாக்களே, மஸ்ஜித் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் ஸலாம். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜமியத்து உலமாவும் நாட்டாண்டிய சிலை ஏற்பாடுகூடிய இந்த கருத்தரங்கில் அகதசுன்னத்துவல் ஜமாஅத்துடைய பார்வையிலே சஹாபாக்கள் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இங்கு அதிகமாக இருக்கிறவர்கள் உலமாக்கள் என்கிற காரணத்தினால் சொல்ல வருகிற கருத்துக்களை ஓரளவு சுருக்கமாகவே சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பின் சகோதரர்களே, உலமாக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக மக்களையும் நேர்வழிப்படுத்தக்கூடிய போதனைகளை போதித்து அதன் அடிப்படையிலே ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட்டு எனக்கு சொன்னார்கள், இந்த உம்மத்து 71 கூட்டமாக பிரியும். அதில் 72 கூட்டம் நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும். அந்த சொர்க்கம் செல்லும் கூட்டம் எது என்று கேட்ட போது, மா அன அலைஹி வஸாபிலும், நானும் எனது தோழர்களும் இன்றைய தினம் எதில் இருக்கிறோமோ அதில் இருக்கிறவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள். நரகம் போகிறவர்கள் யாருந்து முழுமையாக ரசூசராக நிகழ்க்கவில்லை. சொர்க்கம் போறவங்க யாருந்து சொல்லிட்டா அது இல்லாத மற்ற எல்லாமே நரகம் போகிறவர்கள். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அங்கீகரிக்கிற கூட்டம் தான் சொர்க்கம் சொல்லும், மற்ற அனைத்து கூட்டங்களும் நரகத்தின் பக்கம் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். நாம் ஏன் சகாபாக்கள் பற்றிய அவரு சுனாமியினுடைய நிலைப்பாட்டை பார்க்க வேண்டும் என்று கேட்டால், உலகத்தில் தோன்றிய எந்த வழிகட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக இருப்பார்கள். இரண்டாவது, சகாபாக்களை குறை காண்பார்கள். இந்த ரெண்டு அடையாளங்களும் யாரிடம் இருக்கிறோ அவர்களெல்லாம் நிச்சயமாக 72 கூட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஹதீஸ்களை மறுக்கிறவர்கள், சஹாபாக்களை குறை காண்கிறவர்கள் சொர்க்கம் செல்லும் கூட்டமாக இருக்க மாட்டார்கள். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சோழர்கள், அகமது சுன்னாவுடைய பார்வையில் சஹாபாக்கள் பற்றிய நிலைப்பாடு என்ன என்பதை அவசியமாக நாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சொல்லி ஆக வேண்டும். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சுருக்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்று இலங்கையிலே சியாக்களுடைய பிரச்சனை குறித்து எல்லா ஜமாத்தும் சிந்திக்கிறது. இணையதளமா சிந்திக்கிறாங்க, கௌரிந்தமா சிந்திக்குது, ஜமாத் இஸ்லாம் சிந்திக்குது, தமிழிந்தமா சிந்திக்குது, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையா போயிருக்கு. இன்றைக்கு நாம் எமது பொதுமக்களுக்கு தொழுகையை போயிட்டு இருக்கிறோம். அவனுக்கு அகீதாவை நாங்கள் போதிக்கவில்லை என்றால் அவன் தொழுகையாளியாக இருப்பான், அகீதாவில் ஏதாவது ஒரு வலிவிட்ட பிரிவு போய் சேர்ந்துருவான். எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் ஒழுக்கத்தை போதிப்போம். ஒரு சியாவுடைய பிரச்சாரம் வந்துவிட்டால் பொம்பளை பருந்தா போட்டிருப்பா, முத்துவா என்கிறவர்கள் எழுத்தாளர்கள் இழுப்புவாங்க, ஒழுக்கம் அங்கு தெரிந்து போய்விடும். சமூகத்துக்கு ஒற்றுமையை பற்றி நாங்கள் சொல்லுவோம். சியாவுடைய சிந்தனை வந்துவிட்டால் அகுல சுன்னாவை கொள்ளுவது குருபான்னு சொல்லி அவன் போய்கிட்டு போயிடுவான். காவியை கூட மோசமாக எங்களை அவர்கள் பார்ப்பார்கள். எனவே நாங்கள் அடிப்படையில் மக்கீதர்கள் மதரசாக்களே மாணவர்களுக்கு மாத்திரமல்ல பொதுமக்களுக்கும் அகீதாவினுடைய அடிப்படைகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. முழுமையாக விவரித்து சொல்லாவிட்டாலும் அகீதாவினுடைய முடிவுகளை சொல்லும், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதுக்கு மாற்றமா யார் சொன்னாலும் அவங்களோட சேராதுங்களே, இதுக்கு மாற்றமா யார் சொன்னாலும் அவங்களை விட்டு விலகிடுங்க என்ற போதனை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் கடந்த காலத்தை வாழ்ந்த அறிஞர்கள் அகீதா புத்தகங்களை எழுதினார்கள். கிதாபு சுன்னா என்ற பெயரையும் அகீதா என்ற பெயரையும் புத்தகங்கள் எழுதினாங்க. அந்த புத்தகங்களை நாம் எடுத்து பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய கிரந்தங்களாக இருக்காது. அகீதத்து தகாலியா ஒரு எங்களுடைய புத்தகத்தில் நாங்கள் பார்க்கறோம், 40 பேஜுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சுருக்கமா கொடுத்திருக்கிறாங்க நம்ம பொதுமக்கள். இதுதான் சித்தாத்தின் அடிப்படை, இதை விட்டு வெளியே போயிடாதீங்க. எனவே உலமாக்களாக எங்களுக்கு மக்களுக்கு மசாயர்கள் சொல்லிக் கொடுப்பதை விட அகீதாவை போதிக்க வேண்டிய கடமை இருக்குது. இதை நாங்கதான் சொல்லணும். ஒழுக்கத்தை பத்தி வேணும்னு சொன்னா பாடசாலை ஆசிரியர் சொல்லலாம், அதாவது மார்க்கத்தை படிக்காதவங்க கூட ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு போயிடலாம், பண்பாடுகளை பத்தி பேசிட்டு போயிடலாம், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசிட்டு போயிடலாம், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பேசிட்டு போயிடலாம். அகீதாவினுடைய அடிப்படைகளை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கு. எனவே உலமாக்களாகிய நாம் இந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதை நாங்கள் கவனம் செலுத்தலன்னு சொல்லி சொன்னா இதை போல ஆயுதம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. இதற்கே நான் சுருக்கமாக இமாம் சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்லுஸ் சுன்னாவினுடைய சஹாபாக்கள் பற்றிய கருத்து என்ன என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை இந்த இடத்துல சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன். அஹ்லுஸ் சுன்னாவினுடைய அடிப்படை முதலாவது அல்லாவுடைய தூதரின் தோழர்கள் அத்தனை பேரை நாங்கள் நேசிப்போம். முதலாவது சகாபாக்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். இரண்டாவது சகாபாக்களில் எவர் விஷயத்திலும் அன்பு வைக்கிற விஷயத்தில் நாங்கள் வரம்பு மீற மாட்டோம், எல்லாரையும் நேசிப்போம். ஆனா அவங்களுக்குரிய அளவு இருக்கு, வரம்பு மீறி போக மாட்டோம். மூன்றாவது வலா நட்டபர்வம் மின் அகதின் மின்ஹம், எந்த ஒரு சகாபியை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள மாட்டோம், இவருக்கு நமக்கு பிடிக்காது என்று எந்த ஒரு சகாபியும் நமக்கு கிடையாது. நாலாவது பொதுவை சொல்றார்கள் நூபகிலும் ஐந்து நூபகிலும், சகாபாக்களை யார் கோரிக்கிறார்களோ அவர்களை நாங்களும் கோரிப்போம். இன்னைக்கு சில நேரங்களில் பொம்புளைக்கும் உமாவுக்கும் பிறக்கல, பொம்புளை உமாவை கோரிக்கிறாங்க, உமாவை கோரிக்கலாம். என்னுடைய நண்பரை படைத்துக் கொண்டான் என்பதனால் அவனை நான் பகைவனாக எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய கட்சிக்காரனோடு சண்டை கொடுத்தான் என்பதற்காக அவனை நான் எதிரியாக எடுத்துக் கொள்கிறேன். அல்லாவுடைய சூழலுடைய சோழர்களை ஒருவன் குறை சொன்னால் அவனை நான் கட்டாயமா போய்க்கணும். இது அவனு சுனாவுடைய அடிப்படை. ரசூல் சலாவுடைய சகாபாக்களை யாராவது குறை சொன்னால் அவன் எனக்கு எது, ஏன்னா ரசூல்லாவுக்கு எது, எனவே அவர்களை நாங்கள் கோரிப்போம். மத்திய தயிரை கைது என்று கூறுவோம். சகாபாக்கள் சம்பந்தமாக நல்லது அல்லாத செய்திகளை யார் சொல்கிறார்களோ நியாயமூட்டுகிறார்களோ அவர்களையும் கோரிப்போம். சகாபாக்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறு விட்டிருப்பாங்க. அந்த தவறுகளை எடுத்து மக்கள் மத்தியில் எவனாவது சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் எங்களுடைய எதிரி, அவங்களை நாங்கள் எதிர்ப்போம், அவங்களை நாங்கள் வெறுப்போம். அடுத்தது சொல்கிறார்கள் அவர்களை நேசிப்பது என்பது அதுதான் மார்க்கம். அவர்களை நேசிப்பது ஈமான் சம்பந்தப்பட்டது, சம்பந்தப்பட்டது சகாபாக்களை கோரிப்பது குப்ரை உண்டு பண்ணும், முனாவித்தனத்தை உண்டாக்கும், மரபு நீருவை உண்டாக்கும். சுருக்கமாக சகாபாக்கள் பற்றிய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை இமாம் சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படைகள் பொதுமக்களுக்கு கொடுக்கலாம், முழுக்க விவரம் தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அடிப்படைகள் தெரிந்தாக வேண்டும். இதை பாருங்கள் தனியக்கூடிய உலமாக்களே, முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஏன் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை நேசிக்க வேண்டும்? நண்பனின் நண்பன் நண்பன் என்று சொல்வார்கள், நண்பனின் எதிரி எதிரி. நாங்கள் ரசூல்லா மேல வைக்கிற நேசம் பாசத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று ரசூல்லா உள்ள தோழர்களை நேசிப்பதுங்கிறது. நாங்கள் ஒரு ஆளை சந்தித்தோம், எங்களை நண்பரை சந்தித்தோம், அவருடைய பிள்ளை ஒரு பிள்ளையாட்டாங்க, எங்களை அறியாமல் அந்த பிள்ளை மேல பாசம் வருது, ஏன்னா வாப்பா மேல உள்ள நட்பினுடைய அடையாளம். அப்ப நாங்கள் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்ததாக இருந்தால் சஹாபாக்களை நேசித்தாக வேண்டும். ஒரு ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸ் சம்பந்தமாக ரிவாயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, ஆனால் கருத்து பொதுவான கருத்து. அல்லாஹு அல்லாஹுடைய அஸ்ஹாபி, என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். எனக்கு பிறகு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு இடமாக அவர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். பமன் அகம்பமும் பதிபோக்கி அகம்பம், யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு என் மீது உள்ள நேசத்தினால தான் நேசிக்கிறாங்க. யார் சகாபாக்களை கோபித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எண்ணீருள்ள கோபத்தின் காரணமாகத்தான் கோபித்துக் கொள்கிறார்கள். யார் சகாபாக்களை கோபித்துக் கொள்கிறார்களோ, யார் சகாபாக்களை நோவினை செய்கிறார்களோ அவன் என்னை நோவினை செய்கிறான். யார் என்னை நோவினை செய்கிறானோ அவன் அல்லாவை நோவினை செய்கிறான் என்ற கருத்தை நாங்கள் அதாவது அகமது திருமணி போன்ற அறிவிப்புகளில் பார்த்தோம். சில சனதில் சில சிக்கல்கள் சில இமாமும் சுட்டிக்காட்டிருக்கிறார். அப்ப நபிசல்லாஹுடைய சோழர்களை நாம் நேசிக்க வேண்டும். நான் சகாபாத்தனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக கூட நான் பேச விரும்பலேன்னு சொன்னேன். உணமாக்கள் நாங்கள் அந்த சகாபாத்தனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி நாங்கள் பேசக்கூடியோம். எனவே அதுல நான் அதாவது ஏற்கனவே நிகழ்ச்சியும் தாமதமாக இருக்கிற காரணத்தினால பதிலு சகாபா சகாபாத்தனுடைய சிறப்பு என்ற பகுதியில நான் காலத்தை நேரத்தை செலவழிக்காமல் வேற பகுதிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இரண்டாவது பாருங்க, நேசம் நம்ம யார் மேல நேசம் வைக்கிறதாக இருந்தாலும் சரி பாசம் வைக்கிறதாக இருந்தாலும் வரையறை இருக்கிறது. சகாபாத்தம் மீது நேசம் வைக்க வேண்டும், ஆனா யாரையும் ரொம்ப ஓவரா தூக்கி வைக்கூடாது. சியாக்களுடைய பிரச்சனை என்ன, அழிவல் இல்லாமல் ஓவரா தூக்குவாங்க. அகமுல் பயிர் சென்று அவர்கள் அடையாளம் கண்டவர்களை ஓவரா தூக்குவாங்க. அவங்கள பெரிய புகழ கொண்டு வர்றதுக்காக சில ஆதாரபூர்வமான செய்திகளையும் திருத்திக் கொள்வார்கள், சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் கொண்டு வருவார்கள். தமிழிலே வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் கூட ஏராளமான இந்த மாதிரி செய்திகள் நாங்கள் பார்க்கிறோம். அதே நான் உங்களை பற்றி தமிழ் ஒரு புத்தகம் போட்டிருப்பேன். இலங்கை, இந்தோனேசியா, இந்தியா போன்ற பகுதியில் வாழக்கூடிய தமிழ் பேசும் முஸ்லிம்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் இது. அதில் அதிலே நம்முடைய சிறப்பு பற்றி சொல்லப்படுது. அதே இல்லாமல் உமா நிறைமாத கற்றனையாக இருக்கும் போது கால்பாடு வந்தாங்க. கால்பா அப்படி ரெண்டா குழந்தைக்காங்க, உள்ள போனாங்கன்னா கால்பா மூடிக்கொண்டிருக்காங்க. அப்ப கால்பாவை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா கால்பாவை தொடர முடியல. அப்ப விட்டுட்டாங்க. மூணு நாள் கழிச்சு அதே இல்லாமல் உமா வெளிய வந்தாங்கன்னா கை அழகான குழந்தையோட வந்தாங்க. அப்போ ஒரு அசைவி கிடைச்சான், இந்த குழந்தைக்கு அழி என்று பேர் வையுங்கள் என்று பேர் கேட்டதுன்னு சொல்லுவாங்க. இது அதுவே இல்லாம கல்பாவுக்குள்ள பிறந்தாங்கிற ஒரு சிறப்பை கொடுக்கறதுக்காக இட்டு கட்டப்பட்டது. சாதாரணமா சிந்திச்சு பார்த்தா ஒரு பெண் குழந்தைய பெற்றா நிவாசிய நிலையில இருப்பா, கையில் நிவாசத்தை பதிவுல போகலாமா? இது கல்பாவுடைய அந்த பகுதியில அந்த உள்ள உள்ள பகுதி அதுக்குள்ள அவங்க நிவாசத்தோட மூணு நாள் நின்றாங்கன்னு சொல்லி சொன்னா இது இஸ்லாத்தை கௌரவப்படுத்துவதா அகௌரவப்படுத்துவதா? இப்படி ஒரு சில செய்திகளை சொல்லி அவங்க புகழ் சேர்ப்பார்கள். இதே போன்று சீயா இமாம் ஒருவர் மக்கள் மத்தியில பேசுகிறார். அல்லாஹ் பார்த்து சொன்னானாம், முகமதே நீங்க எங்களுக்கு சொன்னா இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன். நாங்கள் அடிக்கடி தேவைப்பட்டிருக்கோம். இந்த செய்தி பல இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இந்த கருத்து தான் அதிகம் இருக்குது. ஆனா இட்டுக்கட்டப்பட்ட அதிகம் உங்களுக்கு செயல்பாடுகள் எங்களை உமா எல்லாம் சொல்லி தருவாங்க. யாராவது சண்டைக்கு வந்தா அடிக்கூட யா அழிந்து அடிந்து யா அழிந்து அடித்தா எதிரிய தாக்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கை எதிரி பலம் போதான் நம்பிக்கை இருந்துருக்குது. எங்களுக்கு நாங்க சின்ன காலத்துல எங்களை ஆக்கிறது நாங்க சீயாக்கள் கிடையாது. ஆனா சீயா சிந்தனை எங்களுக்கு தெரியாம எங்களுக்குள்ள வந்திருக்குது. இதே போன்று சீயாக்கள் பரமும் இயக்கக்கூடிய சகாபாக்கள் உள்ளவங்கதான் அசன் முஸ்லீம் வெளியெல்லாம் வந்து அவர்கள் சீரா இமாம்கள் ஒருவர் பேசி அவங்க ஹரீஸ் அவங்கள்ட்ட ஹரீஸ் இருக்கிறது இருக்குது. அதுல ஒன்று சொல்றாங்க, மன்சார கமரல் ஹுசைன், யார் ஹுசைனுடைய கபரை தியாக செய்கிறானோ அண்ணமா சார் அல்லாத அரிசி அவன் அல்லாவை அரசில் பார்த்தவன் போலாவான். அதனாலதான் கர்பலாவுல இந்த தியாகத்துக்கு தவந்துட வந்து போறாங்க.
அந்த ஈராக் பிரச்சனை இருக்கக்கூடிய டைம்ல ஆபத்தான சூழ்நிலையிலையும் தவண்டு தவண்டு உயிர் அச்சத்தோட போனாங்க, குண்டு வைக்கப்பட்டது. ஏன்னு கேட்டா அவனுக்கு அல்லாஹ் பார்க்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அப்ப சகாபாக்களில் பலர் விஷயத்துல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டம் இருக்குது, அவங்க விஷயத்துல வரப்பு மீறி போகக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்களும் சகாபாக்க விஷயங்கள் மட்டுமில்லை, யாரையும் நாங்கள் அதாவது மதிக்கிறது என்பது, அவருடைய சிறப்பு தருவது என்பது, மரம மீறிட கூடாது என்பதோ நம்ம கவனமா இருப்போம். உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் சுத்தி காட்டலாம்னு சொன்னா, இஸ்லாமிய உம்மத்துல வழிவேறுகள் கோபத்தாலையும் வந்திருக்குது, பாசத்தாலையும் வந்திருக்குது. சீஆர்கள் அறியலாம மேல கொண்டு எல்லைமீறிய கோபத்தை பாசத்தால வழிவிட்டு போனாங்க. கவார்கள் அறியலாம மேல கொண்ட எல்லைமீறிய கோபத்தால வழிவிட்டு போனாங்க. கோபத்தில் உருவான அந்த கவார்கள் அழிஞ்சு போனாங்க, பாசத்தில் உருவான சீஆர்கள் அழிக்கலாம் இருக்கு. எனவே நாங்கள் சகாபாக்கள் மீதாக இருந்தாலும் சரி, வழிமார்கள் அவுளியாக்கள் மீதாக இருந்தாலும் சரி, நேசத்தையும் மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்குறதாக இருந்தா அந்த அளவோட இப்போ அறம்பு அளவு மீறி போனால், எல்லை மீறி போனால், வரம்பு மீறி போனால் அந்த வடிவத்தை ஒழிக்கிறது கஷ்டமானது. எனவே சகாபாக்கள் விஷயமா இருந்தாலும் சரி, வழிமார்களுடைய சிறப்புகள் சொல்வதாக இருந்தாலும் சரி, அவுளியாக்களுடைய கராமத்துகள் சொல்வதாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்லக்கூடிய சில செய்திகள் அவங்க வழிவேட்டுக்கு போறது காரணமா அமைஞ்சிடக்கூடாது என்றதுல கவனமாக இருக்க வேண்டும். அப்ப சியாக்களை பொறுத்தளவுல சகாபாக்களில் குறிப்பிட்ட ஒரு வகுப்பாக்கள் வந்து வரம்பு மீறி போறாங்க. சகாப் அணிலாமலுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்கிறதுக்காக அணிலாமலுடைய பாப்பாவுக்கும் சிறப்பு சொல்லுவாங்க. எப்படி இருக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே முதல் முதலில் யாரிடம் பால் குடித்தாங்கிறத பற்றி ஒரு சியா இமாம் பேசுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு யாருக்கு முதலாவது பால் குடித்தாங்க, அபூதாலிப் பால் குடிச்சாங்க சொல்றாங்க. என்ன பதில் சொல்லலாம் நம்ம இடத்துல சொல்லுவோம் ஆம்பளைய மார்புல பால் வருமா இது ஒரு பொய் கதைன்னு சொல்லுவோம் அவங்க என்ன செய்வாங்க ஒரு பொய்யை சொல்லுவாங்க இது எல்லா வழிவிடுவதும் இருக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பெரிய குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உண்மையை ஆதாரமாக்குவாங்க சொன்னது பொய்யாக இருக்கும் குர்ஆன்ல இருந்து ஒரு வேறொரு செய்தியை சொல்லுவாங்க நாங்க ஒரு அவனுடைய மார்புல பால் வருமானு கேட்டா உடனே அவங்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரவிடையில தண் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தண்ணி வர முடியுமா இருந்தா ஏன் அபூ தாலிபுடைய மார்பில் இருந்து பால் உரையலாது? மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லை அடிச்சாங்க, 12 நீரூற்றுகள் தீர்த்து வந்தது, கல்லை இருந்து தண்ணி வரையலன்னு சொன்னா ஏன் அபூ தாலிபுடைய மார்பில் இருந்து பால் உரையலாது? அல்லா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் வந்து அந்த குரான் சொல்லுவாங்க. அல்லாவுடைய ஆற்றலை யாருக்காவது சந்தேகம் இருக்கிறார்? நீ சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா பிரச்சனை. ஆனா நாங்க இதை நம்ம உளமாக்கிறதுனால இதை நம்ம தெரிஞ்சு கொள்றது நல்லது. சண்டை பிடிக்கிறது ரெண்டு வழி இருக்கு. ஒரு ஆள் ஒரு பொருள் எடுத்துக்கோ நம்ம கடிக்கிறது, நாங்களே ஒரு பொருளை வச்சு அவன் அடிக்கடி அந்த பொருள் கடிச்சிட்டு இருக்கான், பொருள் நம்ம மேல பண்ணாம இருக்கு. இதுவே பொருள் வந்து நாங்க அவன் அடி வந்து நாங்க பாதுகாப்பு தரலாம். நாங்க அடிச்சது பாஸ்டாருன்னா அவன் பொருள் உடையும், நாங்க பொருள் கீழே விடும். அவன் அடிச்சது பாஸ்டாருன்னா நம்ம பொருள் உடையலாம், நம்ம பொருளும் கீழே விடலாம். இன்னொரு வகையில் என்னன்னு கேட்டா, அவன் அடிக்கிற கம்பை பிடிச்சி நாங்க வாங்கி இருக்கு, அந்த கம்மாலும் அவனுக்கு எங்கேயாவது அடிக்கிற மாதிரி பாருங்க. சீராக்கள் விஷயத்துல இப்படி தனியாரமா பொதுவா சொல்றாங்க, எந்த ஒரு வணிகரை ஏதாவது ஒரு புரிய சொன்னாலோ, ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொன்னாலோ நீங்க அதை நல்லா பாருங்க. அதுல அவனுக்கு இன்னொரு மறுப்பு இருக்கும், ஏன்னா அவன் உருவாக்கணும் வணிகர்கள், அவங்க உருவாக்கணும். நிச்சயமா உடம்பாளா இருக்க குருவான் சொன்னா மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாமல் இருக்கும். மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் ஒன்று ஒத்து போனா இன்னொன்று கட்டாயமா முரண்படும். எனவே அதுலயே ஏதாவது பாக்கி இருக்கு, அவனுக்கு அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அதுல இருக்கு, அதுல கேடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சம்பவத்தை நாங்க மறுக்க போனா அவனும் ஆதாரங்கள் சொல்லிட்டு இருப்பான். இதை உண்மைப்படுத்துற மாதிரி பொதுமக்களுக்கு பார்ப்பான், நிறைய குருவான் ஆதாரம் சொல்லுவான் என்றுதான் பார்ப்பான். இதை நம்ம எடுத்து அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமாறு பார்க்கலாம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலில் அபூ தாலிப் அவர்களுக்கு தான் பால் குடிச்சாங்க, நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். அபூ தாலிபிடம் ரசூல் ஸல்லல்லாஹு பால் குடிச்சா அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் யாரு? பால் குடிச்சா யாராக வரு? ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் பால் குடிச்சாங்க. அப்ப அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் யாரு? பால் குடி தந்தை. அப்ப ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் யாரு? பால் குடி சகோதரர். பாத்திமா நாயகி அல்லாஹ்வுக்கு யாரு? பால்குடி மகள். பால்குடி மூலமா உருவான மா பரதம். அப்ப சாச்சா, சாச்சா மகளும் கல்யாணம் இருக்கலாமா? சாச்சா மகளும் கல்யாணம் முடிச்சு பிறந்த கிடைச்சா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? அப்ப உங்களுக்கு மாமலை எல்லாம் அந்த பரம்பரையில வந்தவங்க. அல்லாஹ்வுக்கும் பாத்திமா நாயகிக்கும் பிறந்தவங்க அந்த பரம்பரை வந்தவங்க. உங்க பரம்பரையா ஹராத்துல இருந்து சொல்றீங்க. நீ சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொண்டா தோட்டலா உங்களுக்கு இமாமிய தத்தனை பேரும் வடிவத்தில், அதாவது தவறான திருமணத்தின் மூலமாக வந்தவங்க சொல்ல நேரில் இப்படி சொன்னா கட்டாயம் இந்த சம்பவத்தை மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ஹராமான திருமணத்தை செய்விக்க மாட்டாங்க. அப்ப நாங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பு சேர்த்துறதுங்கிற பேர்ல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பு சேர்த்துவதுங்கிற பேர்ல குர்ஆனுக்கு இல்லாத விளக்கம் சொல்லுவாங்க. பாத்திமா என்ற பேர்ல அவங்க புத்தகம் போட்டிருக்காங்க, தமிழ் சின்ன புத்தகம். அதுல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாங்க. மரகல் பஹ்ரைனி எழுத்தக்கியான், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கிறது. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ரெண்டு கடல் அழியும் பாத்திமாவும். இது அவங்க அழியும் அவங்களும் சிறப்பு கேட்கறதுக்காக சொல்றது. அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொன்னா, எப்பொழுது மருஜான், அந்த ரெண்டு கடல்களிலிருந்தும் முத்து பவளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். லுலுவல் மர்ஜான் சொன்னா ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹுமா. சரி, இது ரெண்டும் பொருத்தமா இருக்கு. இந்த மரஜல் பஹ்ரைனி எழுத்தக்கியானுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், பைனஹுமா பர்சவும் லா யுஜ்யான். இந்த ரெண்டுக்கும் இடையில சிறு, அதாவது மீற முடியாத ஒரு தடை திறை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்தை விட்டுருவாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லிடுறாங்க. மரஜல் பஹ்ரைனி எழுத்தக்கியான் இரண்டு கடல்கள் சந்திக்கிறது என்று சொல்லி அதுக்கு அழியும் பாத்திமாவுன்னு சொன்னா, அதுவே அவங்களுக்கு பாத்திமா அவங்களுக்கு பெரிய தடை ஒன்று இருக்குது, மீற முடியாத தடை ஒன்று இருக்குது என்று அவங்க ரெண்டு பேரும் பெரிய பிரிவில் இருக்கிறது அல்லாஹ் சொல்றா. அப்ப ஏதாவது வந்து அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒன்று சிறப்பு என்கிற வேலை சொல்லணும் என்ற அடிப்படையில இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டு சொல்லுவாங்க. அப்ப அழியில்லாத மேல ஹசன் ஹுசைன் பாத்திமா அதே போன்று அவங்களுடைய இமாம்கள் என்ற அடிப்படையில பலரையும் அவங்க சிறப்பிக்கிறாங்க. இது சகாபாக்கள் பற்றி அவங்களோட வழிகட்ட ஒரு நிலைப்பாட்டில் உள்ளது. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இமாம் சஹாபி அம்மன் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு சகாபியை வச்சு நாங்க ஒதுக்க மாட்டோம், எல்லா சகாபாக்களையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆரம்பத்திற்கு கடைசி வரைக்கும் உள்ள எல்லா சகாபாக்களையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். என்ன இருக்கிறது சோர்களே, சியாக்களை பொறுத்தளவுல சுமார் 17 சகாபாக்கள் தவிர மற்ற எல்லாரையும் காவிர்கள் சொல்றாங்க. அவங்க இந்த கொள்கைக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு தவறான ஒரு வழிகேட்டை உருவாக்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அனிதல் இல்லாதவங்களா ஆட்சியாளர்கள், அவங்களும் ஆட்சியாளர்களா வரணும். இப்படித்தான் அல்லாவும் சொன்னாங்க, ரசூல்லாம் இப்படித்தான் சொன்னாங்க என்ற தவறான கொள்கையை உருவாக்கினாங்க. அல்லாவும் ரசூலும் நபியவர்களுக்கு பிறகு அதுதான் கலீபா என்று சொல்லி இருந்தால், எப்படி இந்த அபூபக்கர் உமர் உஸ்மான் அலியெல்லாம் போன்றவங்க கலீபாக வந்தார்கள் கேட்டா ஆக்கிரமிச்சு வந்துட்டாங்க, அளிக்கூடிய உரிமையை பறித்து கொண்டாங்க, அதனால அவங்க காவிர்கள். ரசூல்லா ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார், எனக்கு பிறகு அல்லா கலீபா சொல்லி இருந்தார், சகாபாக்களால் மீறுவாங்களான்னு கேட்டா ரசூல்லா மௌத்துக்கு பிறகு சகாபாக்களும் காவிரா போயிட்டாங்க. குறிப்பிட்ட அம்மாவுடைய ஆசிரியர் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில சகாபாக்களை மற்ற எல்லாரும் காவிரா போயிட்டாங்க என்கிறது அவருடைய கொள்கை. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த சகாபாக்கள விமர்சிக்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை. அந்த சீரா மாற்றமே அதெல்லாம் கட்டியப்படுத்தது. இந்த சகாபாக்களை விமர்சிக்கிறதுக்கு கூட நாங்கள் சீயா சொல்லுவேன் லேசா கேட்கக்கூடாது. மக்கள்கிட்ட கொண்டு அவங்க வெளிப்படையா முதலாவது கொள்கை பேசுவதில்லை, ஊடுருவாங்க. இப்ப எங்க நாட்டுல போதிய அளவு ஊடுருவிட்டாங்க, இப்ப கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாங்க. இந்த கொள்கை அவங்களுடைய சாரா, இந்த கொள்கையை கொண்டு வர்றதுக்கு தவறான அடிப்படையில் குர்ஆன் வசனங்களை கூட அவங்க பயன்படுத்துவாங்க, உண்மையான ஹதீஸையும் பயன்படுத்துவாங்க. போதியான செய்திகளை இட்டு கட்டுவாங்க. இந்த மூணு வகையிலையும் அவங்களோட தவறான கொள்கையை, சகாபாக்கள் பற்றிய தவறான கொள்கையை கொள்வாங்க. உதாரணத்துக்கு நான் இப்ப உங்களுக்கு முன்னால பேசிட்டு இருக்கேன், திடீர்னு அங்க என்னவோ நடக்குது, நீங்க எல்லாம் இறங்கி போயிருங்க, இதை நான் ஒழுக்கம் இருந்து போமா? இது ஒழுக்கம் இல்லை. உண்மை என்ன பேசி நிற்பாடுகள் இருந்து போகணும், ஒரு ஆள் பேசி நிற்கும் போது எழுந்திட்டு போகலாமா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா சபை ஒழுங்கு இல்லை. சரி, குர்ஆன் வசனத்தை எடுப்பாங்க, ஜும்மாவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இதா நூதி அணி சலாத்து மின் யௌமி ஜும்மா, ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் நீங்க பள்ளியை நோக்கி விரைவிங்க. இந்த வசனத்தோடு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நபியே இவர்கள் ஒரு வியாபாரத்தை கண்டால் அல்லது ஒரு கேள்வியை கண்டால் உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு போய் விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சொல்றார். ஒரு ஜும்மாவுல ரசூல் ஸல்லல்லாஹு சொத்துமா சென்று கொண்டிருக்கும் போது சாமுல இருந்து வியாபார கோஷ்டி வந்திருக்குன்னே சகாபாக்கள் இருந்து அப்படியே வியாபாரத்தையும் போயிட்டாங்க, சாமாவங்க போயிட்டாங்க. சுமார் 12 சகாபாக்கள் மட்டும்தான் அதுக்கு ஜும்மா இருந்தாங்க. பிறகுதான் அல்லாஹ்வு தஆலா இந்த வசனத்தை இறக்குறாங்க, ஜும்மா டைம்ல பிசினஸ் பண்ணக்கூடாது, ஹராம், நீங்க வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்ற வசனம் அல்லப்படுது. இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சுட்டு பாத்தீங்களா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஜும்மா வழி கொண்டிருக்கும் போது எழுந்தி போனாங்க. நீங்க யாராவது அப்படி எழுந்தி போவாங்க, இப்ப யாரும் எழுதி போக மாட்டாங்க. கிடையக்கூடிய தவறுகளே, இதை சொல்லி சகாபாக்கள் மார்க்கெட்டில் ஆர்வம் இல்லை, அவங்க டிஸ்கஷன்ல தான் கவனமா இருந்தாங்க. சகாபாக்களுக்கு ஒழுக்கம் இல்லை, ரசூலுல்லாஹ் சபையில எப்படி இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியாம போச்சுது. இப்படி சகாபாக்களை பத்தி சொல்லுவாங்க. சாமர பிரச்சனை சரியான குறிப்பு, ஜும்மா வழி கொண்டு போய் எழுதி போயிருக்காங்க. இந்த வசனம் இறங்குற வரைக்கும் அப்படி ஒரு சட்டம் இல்லை, ஜும்மாவுல இறங்கி போகக்கூடாது சட்டம் இல்லை. ஒரு விஷயம் முதலாவது நடக்கிறது யாரும் குற்றம் நடக்கிற சட்டம் வந்ததுக்குள்ளதான் குற்றம், எழுதி போகக்கூடாது என்பதுதான் சட்டமாக இருந்திருந்தால் சகாபாக்கள் எழுதி போறதுனால ரசூலுல்லாஹ் இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இருங்கன்னு சொல்லலை என்று சொன்னா எழுதி போகக்கூடாது என்ற சட்டமா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சூழலுக்கு வழி மூலமாக அறிவிக்கப்படலை. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகுதான் இந்த வசனம் இறங்குது, வியாபாரம் செய்த ஹராமை நிலைப்பாடு வருகிறது, சகாபாத்திரம் பின்பற்றினாங்க. அப்ப குர்ஆன் வசனம் ஒன்றை எடுத்து சகாபாத்திர பாத்தீங்களா இப்படிப்பட்டவங்க என்று சொல்லும் போது சகாபாத்திரத்த பல இருந்திருக்கிறாங்களே என்கிற நிலைக்கு ஆளாகலாம். இதே போல கணியக்கூடிய சோழர்களே, உகதுடைய போர் நடக்குது, உகது போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு சகாபாத்திர சிலர் போரை விட்டு விரும்ப வந்தாங்க. அல்லாவே அதை குர்ஆன்ல சொல்லி சகாபாக்களை கண்டிக்கவும் செய்கிறாங்க. உங்களை சிலர் உலகத்தை விரும்பினாங்க, சிலர் ஆதிரத்தை விரும்பினாங்க. அந்த போர் சந்தர்ப்பத்துல சைத்தான் சிலரை பிடிச்சி, அதாவது அவங்களை பிடிச்சி உசுப்பி விட்டாங்க என்கிறதெல்லாம் வருது. இந்த வசனங்கள் எடுப்பாங்க குர்ஆன்ல, இந்த மாதிரி வசனங்கள் பலது வருது. இது எடுத்து பாத்தீங்களா, போர் களத்துல ரசூலுல்லாஹ் விட்டு புலம்புறவு காட்டி ஓடிட்டாங்க. அதுதான் இஸ்லாமிய வரலாற்று முதலாவது இன்னைக்கு ஓடுன சம்பவம். அதுக்கு முன்ன அவங்க ஓடுனது அப்ப அதுதான் இந்த சட்டத்தை இறக்குறாரு. நம்ம சொல்றது போல வடிவேல ஒரு விஷயத்தை சொன்னா அதுவே அவனுக்கு மறுத்து இருக்கு. இந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லா எப்படி முடிக்கிறான், அசல்லாவும் அல்லா அவர்களே மன்னித்து விட்டான். இப்படித்தான் வசனம் முடியுது. உங்களுடைய சம்பவத்தை சொல்கிற போது அசல்லாவும் அன்பும் அப்படி ஓடிய சகாபாக்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுறாரு. அல்லாஹ்வே மன்னிச்சிருக்கோம், நீ என்ன அதுல எடுத்து நோண்டிக்கிறது, சந்திக்கிறதா மன்னிச்சுவாங்க அல்லாஹ் கையில் இருக்கு, அல்லாஹ்வே மன்னிச்சுட்டாங்க, மன்னிச்சத அல்லாஹ்வே சொன்னதுக்கு பிறகு அதுல வச்சு நீ எப்படி நோன்ப, இதை நம்ம சிந்திக்க வேண்டிய பொருள். இதே போல சகாபாக்களை கொலகாண்டத்துக்கு குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் சைட் சப்போர்ட்டா கொண்டு வருவாங்க. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றாண்டுக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்துல, என்னோட வாப்பாட அந்த தபூக்கில் இருக்கிற அந்த தோட்டத்தில் எனக்கு பங்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் அல்லாஹ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் நபிமார்கள், நாங்கள் யாருக்கும் வாரிசாகவும் வரமாட்டோம், எங்களுக்கு யாரும் வாரிசாகவும் வரமாட்டாங்க, சொத்து விஷயத்தில் வாரிசு கிடையாது, நபிமார்களுடைய சொத்துக்கள் வராசத்துக்கு பங்கு வைக்கப்படாது என்று சொல்கிறாங்க. இது ஹதீஸ், இந்த ஹதீஸ் பல ஹதீஸ் கிதாபுகளோட சஹீஹ் புகாரி முஸ்லீம் உட்பட பல கிரந்தங்கள்ல இருக்கு. ஷியாக்கள் எழுப்பாங்க, எழுதி சொல்லுவாங்க, பாத்தீங்களா சகாபாக்கள் மோசமானவங்க, ரசூலுல்லாஹ் மக்களை வஞ்சிக்கிறதுக்காக, அவங்களுக்கு துரோகம் செய்யறதுக்காக அபூபக்கர் உமர் ஆகியவர்கள் கோடியாக இந்த ஹதீஸை இட்டு கட்டினாங்க, அவங்க இட்டு கட்ட ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன ஆதாரத்தை வச்சு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவங்க இந்த ஹதீஸை எடுத்து கட்டினாங்க என்று கேட்டா குர்ஆன் வசனத்தை ஆதாரம் சொல்லுவாங்க. என்ன குர்ஆன் வசனம்? குர்ஆன்ல வருது, வருது சுலைமான் தாவூது. சுலைமான் தாவூதுக்கு வாரிசா வந்தாரு. சுலைமான் நபி, தாவூது நபி, ஒருவருக்கொருவர் வாரிசா வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நபிமார்களுடைய நபிமார்கள் வாரிசாவும் வர மாட்டாங்கன்னா அவங்களை கொடுத்து வாரிசாக பிரிக்கப்பட மாட்டாருன்னு அபூபக்கர் எப்படி சொல்லுவாரு? இட்டு கட்டி சொல்லி இருக்கிறாரு. எனக்கும் தன்னுடைய மகன் ஆயிஷாவுக்கு சொல்ல கொடுத்தாங்களா? எப்படி விளங்குவோம்? உலமாக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூதுக்கு வாரிசானார் சொன்னா அவங்க சொத்துக்கு வாரிசானார் என்பது கிடையாது. தாவூது நபிக்கு பிறகு சுலைமான் நபி நபியாக வந்தார், நபுவத்துக்கு வாரிசானார். நாங்க பொதுவா படிக்கிற ஹதீஸ் அது உலமா வரசத்து நம்பியா, உலமாக்கள் நபிமாவுடைய வாரிசுகள், சொத்துக்கு வாரிசு கிடையாது, இல்முக்கு வாரிசுகள், நுபுவத்துக்கு வாரிசு இருக்குது. தாவூது அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, சொத்து கொடுக்கறதால அது எப்படி சுலைமான் நபிக்கு மட்டும் கொடுப்பாங்க? சொத்து கொடுத்தது அல்ல, அவரை நபியா தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வசனத்துல தொடர்ந்து சுலைமான் சொல்றாங்க, சுலைமான் தாவூதுக்கு வாரிசானார். அவர் மக்களை பார்த்துட்டு மக்களே உள்ளா மன்சிட்டத்தை தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுத்தால பறவைகளின் மொழியை கற்று தந்திருக்கிறான். அப்ப எதுக்கு வாரிசானா? நுபுவத்துக்கு வாரிசானாங்க. இதே மாதிரி சகரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு வாரிசுதான் கேட்டாங்க, சொத்துதான் வாரிசு கேட்டாங்க. சொத்துக்கு வாரிசு கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா அந்த வசனம் முடியல. இப்ப ஆள் யாக்கோபுடைய வருது, யாக்கோபுடைய சந்ததிக்கும் வாரிசா வரணும்னு வருது. சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு புள்ள இருந்தா, அவர் நபி இல்ல இல்ல ஹதீஸ் சொல்லியாக இருந்தா, சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொத்துதான் ஒரு வாரிசா வரலாம். யாக்கோப் நபியுடைய குடும்பத்தை சொத்து கட்டி அவர் வாரிசாவாது. வராசத்தில் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறார். அப்ப யாக்கோப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில நபிமார்கள் வந்தாங்க, அந்த நபிமார்களுக்கு ஒரு வாரிசு பாரு, நம்மளுக்கு ஒரு எனக்கு ஒரு நபிய பிள்ளையாத்தான்னு கேட்கிறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து அவரை நபியாக மாத்தினார். அப்ப என்ன செய்வாங்கன்னா, குர்ஆன் வசனங்களை இப்படி நான் உண்மையான சில விஷயங்களை எடுத்து தங்களுடைய வழிவாட்டுக்கு ஆதாரமா எடுப்பாங்க. அந்த நிலைக்கு சீயாக்கள் இலங்கையில பிரச்சாரத்தை ஆரம்பிக்கான்னு சொன்னா நாங்க நிறைய கஷ்டப்பட வேண்டியது, நிறைய பதில் சொல்றதுக்கு நிறைய தேட வேண்டியவர். ஏன்னா சீயாக்கள்ங்கிறது அதிகமாக ஒத்துக்கூட வரக்கூடியது, அதிகமாக விவசாயிகள் வரக்கூடியது. இதுக்கு நாங்க நிறைய பழைய காலத்துல வாழ்ந்த இமாம்களுடைய கிதாபுகளை படிக்க வேண்டியவர். சியாக்களுடைய கொள்கைகள், மூத்த சியாக்களுடைய கொள்கைகள் தற்கரீதியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நூலாக நாங்க படிக்கிறதாக இருந்தா, நான் மிகுந்த கைனார் இமாமுல்லா அவர்களுடைய மிஹாஜு சுன்னா என்கிற கிதாபை படிக்கலாம். அது பெருமளவுதான இவங்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்வதாக இருக்கும். இதே போல வெளியிட்டு சொல்றேன், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அதை எடுப்பாங்க. அவங்க வழிகட்ட கொள்கையை சொல்லுது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், பலா ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்கள் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு உங்களை நீதிபதியாக ஏற்று நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை எந்த மனசஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்க இறைவனின் சத்தியமாக அவர்கள் மூமினாக மாட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, எந்த மனசஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும், அப்பதான் மூமி. இது சூரா நிசாவுல வருது. சூரா அஹ்சாபுல அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கான லில் மூமினீன் வலா மூமினத்தின் இல்லா கலல்லா ஒரு ரசூல் அவர்கள் ஐயக்கும் அல்லாஹ் சுயரத்தின் நம்பி. மூமினான எந்த ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் அவனுக்கு சூழல் ஏதாவது ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொன்னால் அதுல மாற்றுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யார் மாற்றுக்கிறதுக்கு வராரோ அவர் வெகு தூரமான வழிகளில் இருக்கிறார். இது குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனங்களை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய குர்ஆன் வசனம், இந்த மாதிரி வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்துக்கொண்டு உதவியா உடம்படிக்க சம்பவத்தை எடுப்பாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போனாங்க, உதைபியாவில் கடத்தப்படுறாங்க, உம்ராவுக்கு போகாம திரும்பி மக்காவுக்கு வரது முடிவு செய்யறாங்க, உதைபியாவில் உடன்படிக்கைக்கு ரசூல் சல்லல்லாஹு உடன்படுறாங்க. இந்த உடன்படிக்கைக்கு சகாபாக்கள் தான் யாருக்கும் விருப்பம் இருக்கிறது, இதுதான் உண்மை. ரசூல்லா உடன்பட்டாங்க, உடன்படுறப்போ உமர்வன் இல்லாம பொறுத்தி போனாங்க. யார் ரசூல்லா? நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம், அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க. நாங்க மௌத்தா போனா சொர்க்கம் போவோம், அவங்க மௌத்தா போனா நரகம் போவாங்க. நாங்க எதுக்கு இவங்களுக்கு கட்டுப்படணும், போராடுவோம் என்றதுல பிடிவாரமா இருந்தாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தவறு விட மாட்டேன்னு சொல்லி மறுத்தாங்க. இந்த சம்பவம் புகாரில்தான் நிறைய தீவிரம் ஒளிவா வருது. இந்த நிகழ்ச்சிக்காக உமர் ரஜினால புறவு சௌபாக்கினால நோம்பு பிடிச்சாங்க, எத்தனை அடிமைகளை விடுதலை செஞ்சாங்க என்று அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பாவ பஞ்சாரமாக அடிமைகளை விடுதலை செஞ்சாங்க வருது. இந்த சம்பவத்தை எடுத்து இந்த புதுவான வசனே இருப்பாங்க. அல்லாவுடைய சூழல் ஒரு செய்தி செய்து சொன்னால் மனசஞ்சலம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தான் நோமி. உமர் ரஜினால புதேபியா உடன்படிக்கையை மனசஞ்சலம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டாங்களா? நம்ம இல்லைன்னு சொல்லப்படும். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்ய முடிவு செஞ்சிருக்க பிறகு உமர் ரலியல்லாஹு போர்த்தை வந்து மாற்றுக்கருத்து சொன்னாங்க. அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு முடிவை செய்தால் அதுக்கு மாற்றுக்கருத்து சொல்றதுக்கு மூமினான யாருக்கு அனுமதி இல்லை. மாற்றுக்கருத்து சொல்கிறவன் தெளிவாக வழிநிலையில் இருக்கிறான். இப்ப உமர் ரலியல்லாஹுடைய நிலைப்பாடு என்ன? அவன் மூமினா தெளிவான வழிநிலையில் இருக்கிறவன். சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களும் சரி, எடுத்து வைத்த ஹதீஸும் சரி, இதை வச்சு சொல்கிற போது சகாபாக்களுடைய உண்மையான சிறப்பை அறியாதவங்க, அவங்க மார்க்கெட்டுக்கு செய்த தியாகத்தை அறியாதவங்க, அவங்க மேல நேக்கம் இல்லாதவங்க. சரிதானே, ரசூல்லா முடிவு செய்த கூட உமர் என்ன திரும்ப பேசுங்க பேசுறது, இவர் யாரு மறந்து சொல்வதற்கு என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. உமர் இல்லாம வடிவேல் நிலைக்கு வருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை வச்சு ஹதீஸ வச்சே அடிப்பாங்க. ஆனா இந்த புகாரி சம்பவத்தை அவங்களுக்கு ஒரு மறுப்பு இருக்கு. இந்த உதவியா உடன்படிக்கை எழுதுனது யாரு? இதை எழுதுனது அதிகம்தான். எழுதும் போது உடன்படிக்கை எழுதப்படுவது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கா குறைந்த தலைவர்களுக்கும் இடையில் செய்யப்படுகிற உடன்படிக்கை. அப்ப மக்கா வாசி என்ன சொன்னாங்க? உங்களால் அல்லாஹ் தூதர் நாங்க ஏற்றுக்கவே இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டா உங்களோட எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க அல்லாஹ் தூதர் என்ற அடிப்படையில் உங்களோட நாங்க உடன்படிக்கை செய்ய வர, அப்துல்லாவுடைய மகன் முகமது என்ற அடிப்படையில் உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம். எனவே முகமது ரசூல்லா என்பதை எடுத்துட்டு முகமது கூட அப்துல்லா சொன்னாங்க. அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்க? அலி அவங்களை பார்த்து அலி அந்த ரசூல்லா என்பதை அழிங்க, அழிஞ்சிட்டு அதுல முகமது கூட அப்துல்லா எழுதுன்னு சொன்னாங்க. அப்ப அலி அவங்க என்ன சொன்னாங்க? நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏண்ட கையால முகமது ரசூல்லா என்ற வார்த்தையை நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல்லா காட்டுக்கு நான் அழிக்கிறது தங்களுடைய கையால் அழிச்சாங்க. இவங்க உமர் ரலியல்லாஹு ரசூல்லா சொன்னதுக்கு மாற்றுக்கருத்து சொன்னாருன்றதுனால வரிவேல் என்று சொல்றீங்களே, அப்ப அதுலாம மாற்றுக்கருத்து சொல்லித்தானே இருக்கிறாங்க. அதே ஆதிசில ரசூல்லா அழிக்கிறதுனா அழிக்க வேண்டியதான் இவர் கிடையாது. அவர் எப்படி மாட்டேன்னு சொல்லுவாரு? அல்லாவுடைய தூதர் கட்டளையிட்டது போல மாற்றுக்கருத்துக்கு நான் வடிவேல் என்று சொன்னா நீங்க உமரே வரிவேடன்னு சொல்லணும், அழிவில்லாமல் வடிவேன்னு சொல்லணும். அதே எப்படி உமர் இல்லாமல் வடிவேன் சொல்லி அது இல்லாமல் நீங்க மூமின்னு சொல்லுவீங்க? கணியத்துக்குரிய சோழர்களே, அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வருவார். நாங்க எடுக்கிற பேசிக் என்னன்னு சொன்னா எல்லாம் நடந்துச்சு சரி, சகாபாக்களை பத்தி அல்லாஹ் சொன்ன முடிவு என்ன? ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். இந்த முடிவு மாறாது, இதுதான் முடிவு. அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களை பொருந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உலாய்க்க கதவல்லாவுக்கு குளிர்ந்திருமோ ஈமான், அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை பதிந்து விட்டார். ஈமான் பதியப்பட்டவங்க அவங்க, நீங்க எப்படி அவங்களை குகுறுக்கு கொண்டு போவீங்க? ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி வல் முஃமினூன், தனக்கு இறக்கப்பட்டதை நபியும் ஈமான் கொண்டார். மூமின்கள் என்று அந்த வசனம் சகாபாக்கள் சகாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். குல்லும் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி, நம்ம நபியும் தோழர்களும் அல்லாவை நம்புனாங்க, ரசூலை நம்புனாங்க, மலக்குகளை நம்புனாங்க, வேதங்களை நம்புனாங்க. அல்லாஹ் சொல்லும் போது ஈமான் நம்ம நம்ம எப்படி வெளியாற்றுறது? அப்ப பொதுவான முடிவு என்ன என்கிறதுனால பார்க்க வேண்டியது. இதே போல கணியத்துக்குரிய சோழர்களே, சகாபாக்களை டெமேஜ் பண்றதுக்காக குர்ஆன் வசனங்களை பயன்படுத்துறது போலவே, ஹதீஸ்களை பயன்படுத்தியது போலவே ஏராளமான கிட்டத்தட்ட செய்திகளையும் சொல்லுவாங்க. அந்த கிட்டத்தட்ட செய்திகள் ஊடாக சகாபாக்களையும் அவங்களை, அதாவது அவங்களை சார்ந்தவர்களையும் இழிவுபடுத்துவதை அவங்க வழக்கமா கொண்டிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன அந்த உமர்லாமல் சம்பந்தப்பட்ட அவனுடைய வாதம் சும்மா ஹத்த கைத்து என்ற கிதாபு இருக்கு, ஒரு சியாவாக எழுதப்பட்டது. அவர் நான் அகுல சுன்னாவாக இருந்து எப்படி நான் சியாவாக மாறினேன் என்று எழுதியிருக்கிற புத்தகம். முழுக்க முழுக்க குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை வச்சு அவங்களை தவறான வாதங்களை வச்சிருக்கிறாங்க. இதே போன்று அதே ஆசிரியர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாரு, அச்சியா ஓம் அகுல சுன்னா, சியாக்கள் தான் சொற்கம் போகிற அகுல சுன்னாவை சேர்ந்தவர்கள் என்கிறது. அதுவும் ஈரானில் புரட்சி நடந்து புரட்சிக்கு பின்னால் எழுதப்பட்ட புத்தகங்கள் உள்ளது. அதுவே ஏராளமான குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களில் இருந்து இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டன. அடுத்ததாக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளூடாக சஹாபாக்களை முழுமையாக டெபேட் பண்ணாங்க. உதாரணமாக சியாக்களுடைய புத்தகம் இருக்குது சபுரத்தும் இன சலப், சலபுகளில் ஏழு பேர் என்பது அந்த புத்தகம். அபுபக்கர், உமர், உஸ்மான், ஆயிஷா, ஹஃப்ஸா, முஆவியா, காலிதின் வரி, இந்த சஹாபாக்களை காவிர்கள் என்று சொல்வதற்காகவே எழுதப்பட்ட புத்தகம். எந்த அளவுக்கு சகாபாக்கள் மீது வெறுப்பு உண்டாக்கி இருக்கிறாங்கடா, இந்த சபோத்து மீன சலப் என்ற புத்தகத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் கொண்டாதான் அவங்க வாப்பா மாற ஜனாதிபதி ஆகலன்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஃப்ஸா நாயகம் கொடுத்த விஷம் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு காரணமாக இருந்தது என்று எழுதியிருக்காங்க. புருஷனை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வாப்பா மாற ஜனாதிபதியா கொண்டு வந்தா, அப்படி கொண்டு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு அரணி மாளிகை இருக்கிற மாதிரி மாளிகைகள் இருந்தாங்களா, ஜனாதிபதியாக அந்த திருவிழாவுக்கு பேரு ஆயிஷா பின்னார். அந்த ஆயிஷா பின்னார் அழைத்திருப்பாங்க. பிள்ளைகளுடைய கையில பெரும் கொடுத்திருப்பாங்க. அந்த பெரும் ஆயிஷா பின்னார் எழுதப்பட்டது. ஆயிஷா நாயகி மரணித்த அன்றைய தினத்தை அவங்க திருநாளா கொண்டாடுறாங்க. அந்த திருநாளுடைய மக்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய சுலோகம் தான் ஆயிஷா நரகம் போவார். சரி, அதாவது அண்ணா அவங்களை குறித்து இந்த அளவுக்கு கேவலமா சொல்லுவாங்க. அவங்களோட ஒழுக்கத்தை கேவலப்படுத்துறது. சில உண்மையான நிகழ்ச்சிகள் இருக்கு, அதை கைக்க போட்டா எடுத்துக்குவாங்க. என்ன உண்மையான நிகழ்ச்சி? உதாரணமா அந்த ரசூலுல்லா தேன் குடிச்சு தேன் கணக்கு ஹராம்னு சொன்ன அந்த சம்பவம், ஆயிஷா நாயகி அப்சா நாயகி சம்மந்தப்படுறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஒழுக்கத்தில் நான் நடந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி உண்மைகளோட சேர்த்து பொய்களையும் சேர்த்து அவர்களை அதாவது சுகத்தெரிய தோழிகளாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாங்க பார்ப்போம். இந்த சபோதமின ஸ்தலம் என்ற இந்த புத்தகத்துல இந்த அபுபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு மிக மோசமாக விமர்சிக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதுல ஒரு சம்பவம் போட்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அறிவு இல்லாம போனாங்க, அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு கூட்டம் போச்சுதான். இதை பார்த்தவொடனே உமர் ரலியல்லாஹு பயம் வந்து வந்து ஆயு அபுபக்கர் அவங்க சொன்னாங்களாம், பாத்தீங்களா அதுக்கு பின்னால மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க, இதை விடக்கூடாது. அப்ப அபுபக்கர் கேட்டாங்க, என்ன செய்யறது? அழிய போட்டு தருகிற வேண்டியதான், அழிய நாங்களை கொண்டுருவோம் சொன்னாங்க. அப்ப அபுபக்கர் கேட்கிறாங்க, யார் இந்த வேலையை செய்யறது? ஹாலிதை கொடுப்போம், அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு ஹாலிதில் அவங்கள கூப்பிடுறாரு. ஹாலிதில் அவங்களை கூப்பிட்டு உங்க முக்கியமான ஒரு பொறுப்பு தரப்போற செய்தியா கேட்டவனே ஹாலி அழியில் அவங்க சொன்னாங்களா, நீங்க என்ன பொறுப்பு தந்தாலும் நான் செய்வேன், அழியை கொள்ளுமாறு சொன்னாலும் நான் கொள்ளுவேன்னு சொன்னோடனே இவங்க சொன்னாங்களா, வேலையை அழுதான் என்ன செய்யணும்னு சொன்னா, நாளைக்கு சொல்லும்போது ஜமாத்துல அழியில் அவங்க பக்கத்துல நீ வந்து நிற்கணும். நான் சொல்லியிருப்பேன், சல்லாம் கொடுத்த உடனே எழுதி வெட்டிடணும். இப்படி ஐடியா பண்ணாங்க. இந்த ஐடியா என்ன நடக்குதுண்டா, அபுபக்கர் அவர்களுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அதுல ஒரு மனைவி அஸ்மா. இந்த அஸ்மா அதாவது அந்த அஸ்மா இல்லாம யாருன்னு கேட்டா, அழிவில்லாவுடைய நானா ஜௌபர் இல்லாம ஜௌபர்கள் அபிதாலுமே மனைவி. அவங்க மௌசா படத்துக்கு போல அபுபக்கர் கல்யாணம் இருக்காங்க. அப்ப அழிவில்லாம அவங்களுக்கு மச்சா போற, பழைய உறவுல மச்சா போற, இந்த டிஸ்கஷன் ஊட்டுறது நடக்குது, இவங்க மெதுவா கேட்டு அனில் அவங்களுக்கு தகவல் அளிப்பாங்க, அவங்களை சொல்றதுக்கு சதி திட்டம் நடக்குதுன்னு தகவல் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்றது நடக்குது. அனில் அவங்க பக்கத்துல ஹாலிபும் வல்லாமல் நிற்கிறாங்க, சரியா நிற்கிறாங்க, சலாம் இருக்கா வச்சது. அவங்க தொழில் ஒன்றிருக்கும் போதுதான் அத்தையாக்கிற வச்சு யோசிக்கிறாங்க, ஆஹா இது பப்ளிக்கா வெட்டினா மாற்றிக்குவோமே, இப்ப சலாம் கொடுத்தா இவர் வெட்டிடுவாரு, வெட்டினா என்ன செய்யுது, பள்ளிக்குல குழப்பம் வருமே யோசிச்சுட்டு இப்ப சலாமும் கொடுக்காம இருக்கிறாங்க, தொழுகையை முடிச்சுக்க வேணாம் யோசிச்சு யோசிச்சு இருக்கிறாங்க. கடைசியில ஏழாவது பக்கத்துல சலாம் கொடுத்தாங்களாம், யா பாருங்களா தப்பல் மா அமர்த்து அஸ்லாம் வலைக்கும் சொல்லி சலாம் கொடுத்தாங்க. அதுவே நான் சொன்னது செஞ்சிடாது அஸ்லாம் வலைக்கும் சொன்னாங்க. உடனே அருகே அவங்க எழுதி உனக்கு அபூபக்கர் என்ன சொன்னாங்க கேட்க, உமர் அவங்க அழிந்த அவங்களுக்கு அடிக்க போக பள்ளிக்கு பெரிய பிரச்சனையாகி பொதுமக்கள் வந்து அழிந்த அவங்க சமாதானப்படுத்தினாங்க என்று எழுதப்பட்டது. இவ்வளவு அந்த சகாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவை அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னார், ருஹமாவு பைனஹும், அவர்கள் தங்களுக்கிடையில் நேசம் ஒருவர் நேசம் கொள்ளக்கூடியவர்கள். இதை எப்படி ஆக்கியிருக்கிறாங்கன்னா அசித்தாவளர் குப்பாருங்கிற மாதிரி சகாபாக்கள் நடந்து கொண்டாங்கிற மாதிரி எழுதப்பட்டது. இப்படி ஏராளமான பொய்யான செய்திகள் இது அல்ல. அவங்க கடிய சகோதரர்களே, சகாபாக்கள் மீது உள்ள அந்த வெறுப்பை உருவாக்குவதற்கு, அந்த வெறுப்பை நியாயம் காண்கிறதுக்கு சில தவறான வரலாறுகள் இருப்பாங்க. அந்த வரலாறுகள் நாங்களும் சேர்க்கிற வரலாறாக இருந்ததா, நாங்களும் ஏற்றுக்கொண்ட வரலாறுகளாக இருக்கலாம். இந்த விஷயத்துல உலமாக்கள் கவனமா இருக்க வேண்டும். உதாரணமாக ஒவ்வொரு இமாமும் கிதாபுகள் தொகுக்கிற போது ஒவ்வொரு விஷயத்துல தொகுத்தாங்க. இமாம் புகாரி இமாம் அவர்களும் ஹதீஸ் கிதாபு தொகுத்தாங்க, ஏழை இமாம்களும் ஹதீஸ் கிதாபு தொகுத்திருக்கிறாங்க. புகாரி இமாம் தொகுத்த முறை வேறு, ஏழை இமாம்கள் தொகுத்த முறை வேறு. இமாம் திருமதி இமாம் ஹதீஸ் கிதாபு தொகுத்து அவங்களே சில ஹதீஸ்களை இந்த லைவ் போட்டு சொல்லிட்டு போவாங்க. லைப்ரரியா அதை தொகுத்தீங்கன்னு கேட்டா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு தெரிஞ்சு கொடுத்தேன். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு இது பலகீனமான தெரிஞ்சு கொடுத்தானே, அதுக்காக தொகுத்தாங்க. சாரி வரலாற்றுல மிகப்பெரிய வரலாற்று நூல் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாரிஹுத் தபரி, பெரும்பாலும் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு எப்படி தொகுத்திருக்காங்க தெரியுமா, அவங்க சரிவேந்த கண்டதை மட்டும் தொகுத்தது. அவங்களோட வரலாற்று கிட்டாபுள்ள முன்னுரையில அவங்க என்ன சொல்றாங்கடா, இதுல நான் சொன்னது எல்லாமே சரி என்றது கிடையாது, நான் சரி என்றதெல்லாம் இதுல தொகுக்கல, எனக்கு கிடைத்த வரலாறுகளை அப்படியே நான் தந்திருக்கிறேன். ஏன் தந்திருக்கிறேன்னு சொன்னா, இந்த வரலாறு எழுதுறதுனா இது காணாம போயிடும், வரலாறுகள் காணாம போய்விடக் கூடாது என்றதுக்காக பதிவு செஞ்சிருக்கிறேன். சனதுகளோட பதிவு செஞ்சு வரலாற்றை நம்ம தபரிதமான சனதோட சொல்லுவாங்க. அவங்களுடைய தப்பீடுகள் சகாபாக்குடைய கருத்து சொல்கிற போதும் சனதோட அறிவிப்பாளர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சொல்றேன்னு சொன்னா, பின்னால வாரவங்க இந்த அறிவிப்பாளர் வரிசையை பார்த்து சைலா லைபா மௌலுவா நீங்க பாத்துக்கணும், அதை பார்க்கறது என்னுடைய வேலை கிடையாது, கிடைச்ச கவலை சொல்லுகிறேன் சகி லைபு நீங்க பாத்துக்கணுங்கிறது வரலாறு எழுதிடலாம். இமாம் சதவீத மூலம் அவங்களுடைய வரலாற்று நூல்களே ஏராளமான சீயாக்களுடைய அறிவிப்புகள் இருக்கு. உதாரணமாக அபூ மிஹ்னத் என்று சொல்லக்கூடிய யஹ்யாவின் லூத் என்று சொல்லக்கூடிய ஒரு சியா வரலாற்று ஆசிரியருடைய அந்நூற்றி சொற்கம் அறிவிப்புகள் இமாம் தபரியுடைய கிரந்தங்களை பதிவாக இருக்குது. இதை தனியா ஒருவர் அதாவது பிஎஸ்டிக்கு தொகுத்திருக்கிறார். அந்நூற்றி சொற்கம் அறிவிப்புகள் ஒரு சியா அறிஞர்களுடைய செய்தி இமாம் தபரியிலே இருக்கிறது, தாரிகின் தபரியில இருக்கு. ஜமல் யுத்தம், சித்தின் யுத்தம், சகாபாக்களுக்கு இடையில நடந்த அதாவது அம்ரிமுனா அபூ முசலாசரின் அவர்களில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி அடையில் அவங்களை அவங்க நீக்கிறதை இவங்க மாவியர் அவங்களை நியமித்ததுங்கிறதெல்லாம் இவங்க அறிவித்த செய்திகள் நடந்த உண்மைகளோட ஏராளமான பொய்கள் கலக்கப்பட்டிருக்கிறது. சில உண்மைகளை நாங்கள் விளங்கியிருந்தாலும் முறையாக விளங்காமல் இருந்திருக்கிறோம். எனவே வரலாற்று செய்திகளை நாம் சொல்லுகிற போது கவனமாக இருக்கணும். அந்த வரலாறு நாங்கள் அறிஞர் சில நேரங்களில் ஒரு தீயாவுடைய கருத்து வந்து நுழைவதற்கு வாய்ப்பாக போகும். உதாரணமாக நாங்கள் வரலாறு சொல்லுவோம், சொல்லுகிற போது உண்மையா ஆட்சியில் நடந்த கொடூரங்கள் சொல்லுவோம், உண்மைகள் நடந்திருக்கலாம், சில நேரம் நடக்காம பின்னால மேம்படுத்தி சொல்லப்பட்டிருக்கலாம். வரலாறு என்பது மனுஷன் எழுதுறது. நான் ஒரு வரலாறு எழுதுகிற போது எனக்கு சார்பானவங்களை கொஞ்சம் தூக்கி தான் எழுதுவேன், எனக்கு விருப்பம் இல்லாதவங்களை தாழ்த்தி தான் எழுதுவேன். இது மனித இயல்புக்குட்பட்டது. இந்த வரலாறுகள் சில நேரங்களில் உண்மையா ஆட்சிகள் பற்றி அப்பாச்சி ஆட்சியில் எழுதப்பட்ட வரலாறுகளை கொஞ்சம் நிலைப்படுத்துறதும் இருக்கலாம். சில விஷயங்கள் கூட்டம் பற்றி உமாவி அல்லாமலை பற்றி சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்த்ததுக்கு பிறகு ஒரு சீரா சகாபாக்களை பற்றி சொல்றதற்கு தேசம் ஒரு உருவாகிடுவாங்க. ஏழைகள் படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு மாவியா வழியில்லாமல் எங்க நாட்டில் வாழ்ந்த அரசியல்வாதிகளோடு மோசமாக தான் காட்டப்படுறாங்க. ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக அநியாயங்களை செய்யறவங்க காட்டப்படுறாங்க. ஒரு நாள் ஒரு இளைஞரோட பேசி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னாரு, மாவியா இல்லாமல் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன்னு சொன்னார். அவங்க நெருக்கமானவர். நான் சொன்ன முதலாவது அத்தாபுல்லா சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அநியாயம் அநியாயக்காரன் சொல்லாம வேற எப்படி சொல்றேன், நீங்க முதலாவது அத்தாபுல்லா சொல்லுங்க. அப்படியே மாவுல அநியாயம் இருக்காரு, அது சொல்ல சொல்லக்கூடாதுன்னு கேட்டாரு. அவன் நான் கேட்டேன், அவங்க பாப்பா பிசினஸ் பண்றாரு, உங்க பாப்பா பிசினஸ் பண்றாரு, உங்க பாப்பா பிசினஸ்ல நேர்மையா நடக்காதா மோசடி செய்யறாரு, மோசடி செய்யறாரு. எங்கேயாவது எங்க பாப்பா மோசடிக்காரன் நீங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லன்னு? உங்க பாப்பா மோசடி செய்வார் பேச மாட்டீங்க, மாவியார் இல்லாம அநியாயம் நீங்க பேசுறீங்க, அநியாயக்காரன் அநியாயக்காரன் சொல்லணும்னு சொல்லிங்கன்னா அந்த புறம் அத்தவர்களான்னு சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, ஏழை இஸ்லாமிய நாகரீகங்கிற பேர்ல உமையா ஆட்சியாளர்கள் இன்றைய ஆட்சியாளர்களை விட மோசமானவங்க, ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக அநியாயம் செஞ்சவங்க. இது மனசுல பதிஞ்சிருக்க பிறகு ஒருவருடைய சில பேர் சீயாக்களுடைய ஒரு கொள்கையை சொல்கிற போது அதுல சாதகமான ஒரு மனநிலைக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே நாங்கள் இதுல தெளிவாக இருக்க வேண்டும், எந்த ஒரு சகாபியை விட்டு நாங்கள் ஒழுங்கி கொள்வது கிடையாது. மாவியார்கள் உட்பட ஒரு இமாமிடத்துல ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உமர் பின் அப்துல் அசீஸ் சிறந்தவரா மாவியார் இல்லாம சிறந்தவனால கேட்கிறாங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் சாபி, மாவியான சகாபி. உமர் பின் அப்துல் அசீஸ் சகாபி ரொம்ப பேணுகளா இருந்தவன். இதுல யார் சிறந்தவர்? அப்ப அந்த இமாம் பதில் சொல்றாங்க, இமாம் இப்படி முபாரக் நினைக்கிறான். அவங்க பதில் சொல்றாங்க, ரசூலுல்லாவுக்கு பின்னால் இருந்து மாவியார் இல்லாம தொழுதுருக்கிறாங்க. அவங்க ருக்குவுக்கு போயிட்டு எழுதி வந்த போது ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ருக்குவுல இருந்து வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, சமியல்லாஹு லிமன் ஹமீதா, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் அவனை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருப்பாங்க. இந்த துஆ இருக்குது சஹாபாக்கள் கூட யாருக்கும் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றதுல சமியல்லாஹு லிமன் ஹமீதா, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் அவனை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்கல்ல, யாருக்கும் கிடைக்காது. நீங்க கேட்டீங்க இந்த துவாவை கூட உமர் பின் அப்துல் அசீஸ் பெற முடியாது. அப்ப சகாபாக்களோட அடிமட்டம் நம்ம கருது ஏற்றத்தாழ்வு இருக்கு. அல்லாவே குருவான்னா பத்து மக்காவுக்கு முன்னால சக்தி வந்தோட நிலைமை வேற, பத்து மக்காவுக்கு பிறகு வந்தவங்களோட நிலைமை வேறன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, குள்ள அவங்க ஆதரவாக ஹுஸ்னா, முன்னால வந்தவங்க பின்னால வந்தவங்க அத்தனை பேருக்கு அல்லாஹ் தாலா ஹுஸ்னாவை பொருத்தத்தை வாக்களிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. எனவே இந்த சகாபாக்கள் எல்லாரும் ஒரு சகாபிய கூட நம்ம பிரிச்சு பார்க்கறது கிடையாது. இப்ப வரலாற்றுல அடியுறவங்களுக்கும் மாவீரர்களுக்கும் சண்டை நடந்தது, இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இந்த சண்டையை நாங்க எப்படி பார்த்திருக்கிறோம், ஆட்சிக்காக சண்டை பிடிச்சாங்க, நான் ஜனாதிபதியா நீ ஜனாதிபதியாங்கிறதுக்காக சண்டை பிடிச்சாங்க, இதுதான் நம்மளுடைய பார்வை, அப்படித்தான் கோயிலுக்கப்படுது. ஆனா மாவீரர்கள் அவங்க நான் ஜனாதிபதியாக வேண்டும் என்றதுக்காக அவங்க சண்டை பிடிக்கல. அவங்க சண்டை பிடிக்கிறதுல அவங்க தரப்புல ஒரு நியாயம் இருந்தது, அவங்க ஒரு இஜித்தியா செஞ்சாங்க. அந்த இஜித்தியா இல்ல, அவங்க செஞ்ச இஜித்தியா என்னன்னு சொன்னா, உஸ்மான் இல்லாம கொல்லப்படுறாங்க. இஸ்லாமிய சட்டம் என்ன, ஒருவர் கொல்லப்பட்டா கொண்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இதுதான் இஸ்லாமிய சட்டம். உஸ்மான் இல்லாமளுடைய வழியாக மாவியாக தான் இருந்தாங்க. ஒருவர் கொல்லப்பட்டால் கொலை செஞ்சவரை என்ன செய்யணும் என்ற முடிவை ஜனாதிபதி எடுப்பாரா கொலையாளியுடைய வழி எடுப்பாரான்னு கேட்டா, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் வழிதான் இருக்கும். உதாரணமா ஏன் இந்த வாப்பா ஒரு ஆள் கொலை செஞ்சிட்டாரு, இவரை தண்டிக்கிறதா மன்னிக்கிறதா அல்லது செண்டப்பணம் வாங்குறதாங்கிறத நான் தான் முடிவு செய்வேன், ஜனாதிபதி முடிவு செய்யறாரு. அதனாலதான் அந்த ரிசானாவுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அவங்க உமா ஏற்றுக்கல, பிள்ளையுடைய உமா இறந்த பிள்ளையுடைய உமா ஏற்றுக்கொள்ள. மன்னர் சல்மான் அப்ப 30 லட்சம் ரியால் கொடுத்துருவாரு கேட்டாரு, நாங்க காட்டுதாரோம் நீ பண்ணி நிற்கும் மன்னிக்கல், ஏன்னா சௌதியா செஞ்சுட்டு மன்னிக்கொண்டுதாரு, ஆனா உமா மன்னிக்கல். அப்ப தீர்ப்பு முடிவு யார் எடுக்கணும்னு சொன்னா வழிதான் எடுக்கணும். அப்ப அதுக்கு மாவியர் நமக்கு கொடுத்த ஆதாரம் என்ன, அவங்க ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னாங்க, அதாவது யாராவது ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் மமன் குத்தில மதுரூமன் பக்கத்தை சுல்தான், யாராவது அநியாயமாக கொல்லப்பட்டால் அவருடைய வழிக்கு தான் நாங்கள் அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்ப மாதிரி சொன்னாங்க, இப்ப அதிகாரம் எனக்கு தான், கொண்ட வந்ததை பிடிச்சு கண்ணை கொடுக்கணும், நான் தான் முடிவு சொல்லணும், நான் சொல்ற முடிவு தான் ஜனாதிபதி செய்யணும். அதுதான் நாங்கள் செய்யல, செய்யற வரைக்கும் நான் அவருக்கு மதிய செய்யணும், அதுதான் அவனை பிரச்சனையா இருக்கு. சில அறிஞர் சில சகாபாத்திரங்கள் கேட்டாங்க, அள்ளியோட நீங்க பிரச்சனை பண்றீங்க, உங்களுக்கும் அவருமே எவ்வளவு வித்தியாசப்படி சொல்ற போது மாவீரர் அவர் சொன்னாங்க, அள்ளியோட நான் ஆட்சிக்காக கண்டுபிடிக்கல, உஸ்மானை கொண்டவர்களை பிரிஞ்சு தன்னை கொடுக்க சொல்லுங்க, சிரியாவில முதல்ந்தவராக நான் கையெழுத்து செய்வேன். அப்ப ஆட்சிக்காக கண்டுபிடிக்கல, அவங்க இந்த வசனத்தை ஈஸியாக பண்ணாங்க, இப்ப சுல்தான் அதுதான் நினைச்சிருக்கு, கொண்டவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இதுதான் என்னுடைய முடிவு, அதை செய்யறதுதான் அதுதான் கடவுள்னு சொல்லிட்டாங்க. அந்த இஜிப்டுதான் கிடையாது. ஏன்னு கேட்டா, ஒரு ஜனாதிபதிக்கு தண்டனை கொடுக்கிற போது தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து தண்டனை கொடுக்கறதுக்கான அனுமதியை ரசூலுல்லா கொடுத்திருந்தாங்க. விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு ரசூலுல்லா தண்டனை கொடுத்தாங்க, விட்டாங்க, குழந்தைய பெற வரைக்கும், குழந்தைய பெற்றதுக்கு போல தண்ணியை பெண்ணுக்கு போட்டாங்க, பால் குடி மறக்கிற வரைக்கும். அப்ப ஜனாதிபதிக்கு உரிமை இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து தண்டனையை திப்போடு. அனிந்தாவும் அதான் பார்த்தாங்க, மதீனாவுடைய சூழல் சரியில்லை, எதிரிகள் பலமா இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்க போனா நாட்டை குழப்பிடுவாங்க, மதீனாவுடைய பாதுகாப்பு இல்லை, எனவே தண்டனையை திப்பட்டாங்க, தண்ணி கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லல. அப்ப ரெண்டு பேர் தரப்புலையும் ஆதாரங்கள் இருக்குது, யாருடைய ஆதாரம் மிக நெருக்கமானது கேட்டால் அதுதான் ஆதாரம். அது நாங்க சும்மா சொல்ல இயலாது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு உண்மத்து ரெண்டு கூட்டமா போய் சண்டை பிடிப்பாங்க, அந்த ரெண்டு கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு சவார்ஜிகள், அந்த பிரிந்த கூட்டத்தை சத்தியத்து யார் மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தை அழிப்பார்கள். வரலாற்றை பார்த்தோம்னா அதிலே இல்லாமல் தான் அந்த கூட்டத்தை அழித்தாங்க. எனவே ரெண்டு பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்துக்காக போராடினவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க அந்த வரலாறை சொல்லுகிற போது அந்த வரலாறு உண்மையாக அந்த மக்களுக்கு சொல்லணும். வரலாறு வந்து மாவியாரில் அவங்களை மோசமாக ஆட்சிக்காக கண்டுபிடிக்க வர காட்டினோடனே ஒரு குடும்பத்தை பற்றியே தவறான எண்ணம் தான் இருக்குது. வரலாறு ஏற்பட்ட பாதிப்பை பாருங்க. இன்றைக்கு நாங்க யாருமே உளமாற்றம் தான் சிலர விளங்கிருக்கலாம். அபு சுஃபியான் சில நேரம் நமக்கு ரலியல்லாவும் வாயில வராது, சிந்தா ரலியல்லாவும் வாயில வராது, மாவியா ரலியல்லாவும் சில நேரம் வாயில வராது. இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு எதிராக செஞ்சதை மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. மாவியர்களாங்க போர் செஞ்சதெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாங்க. சிந்தா வந்து ஹம்சாவுடைய நெஞ்ச பிறந்து சிந்தாங்க, அதெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க பின்னால் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஹதீஸ்களை அறிஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்காக போராடி இருக்கிறாங்க. இந்த வரலாறு மக்களுக்கு தெரியாது. அப்ப உமையா குடும்பத்தை பற்றிய தவறான ஒரு செய்தி மட்டும்தான் மக்களுக்கு போயிருக்குது. அப்ப இந்த வரலாறு விஷயத்தை நம்ம கவனமா இருக்கணும். சீனாக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சார சாதனமாக இருக்கிறது இந்த வரலாறு. இந்த வரலாறுகளை சொல்லி மாவியர்களான அநியாயக்காரர்கள் இப்படி பல கோணங்கள்ல செய்திகள் சொல்லிடுவாங்க. இந்த இமாம் தஹாவியினுடைய ஏனைய செய்திய சுருக்கமா சொல்லி நான் உரைய நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். எனவே நாங்க அவங்க குர்ஆனை பயன்படுத்தி சஹாபாத்தை டெமேஜ் பண்ணலாம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பயன்படுத்தி டெமேஜ் பண்ணலாம், இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகளை வச்சு டெமேஜ் பண்ணலாம், உண்மையான வரலாற்றை தவறான சொல்லியும் டெமேஜ் பண்ணலாம். எனவே இதையெல்லாம் முறையாக படிக்க வேண்டிய தேவையும் முறையாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. காலம் அந்த விருப்பத்தை எங்களுக்கு உருவாக்குறது. அடுத்தது சகாபாத்தரை பொறுத்தளவுல யாராவது சகாபாத்தில ஒரு ஆள குறை சொன்னாலும் அவங்க மேல சந்தேகப்படுவேன். இமாம் சொல்றாங்க, நான் அபு சுதா ரங்கன் அவங்க சொல்றாங்க, ஒரு சகாபி மீதாவது யாராவது குறை சொன்னா அவங்க சந்தேகப்படுங்க. இஸ்லாத்தின் எதிரிகள் முதலாவது குர்ஆனிலே ஹதீஸிலே கை வைக்கல, சகாபாத்தர் மீது தான் கையை வைத்தாங்க. ஏன்னா சகாபாக்கள் தான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் சாட்சியாளர்கள். அந்த சாட்சியாளர்களை காயப்படுத்தி விட்டால், கலங்கப்படுத்தி விட்டால் குர்ஆன் சுன்னாவும் தானா கலங்கமாயிடும். இப்ப நான் வந்து ஒரு பொய் சொல்றாரு ஏமாத்துறாள், நான் வந்து ஒரு செய்தியை சொல்றேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க, அவரை பத்தி எதுவும் தெரியாது, அவங்க அவங்களை பத்தி தான் தூக்கி போடுங்கன்னு சொல்ல போறீங்க. சகாபாக்களை டெமேஜ் பண்ணி விட்டா குர்ஆன்களை நம்ப முடியாது, ஹதீஸையும் நம்ப முடியாது. சீயாக்கள் குர்ஆன்ல கூட்டல் குறைத்தல் இருக்குதுன்னு நம்புறாங்க, நம்ம எப்படி நினைத்துக்கொள்றோம்? அவங்களுக்கு சகாபாக்கள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க அப்படி சொல்றாங்க, சகாபாக்கள் மீது நம்பிக்கை இருந்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. எனவே கன்னியாகுமரி சொல்றேன், சகாபாக்கள் மீதான இந்த கலங்கத்தை யாராவது கட்டிட்டா அவங்க வடிவேற்ற வாசல திறக்கிறாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு செய்தி சொல்றேன், இதுல சியாக்களுக்கு மட்டும் பங்கு கிடையாது. சியாக்கள் வெளிப்படையா அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்ற சொர்க்கத்தை கொண்டாங்க, நன்மாராயணம் கொள்ளப்பட்ட எல்லா சகாபாக்களையும் வழிபடர்கள் என்றும் நரகவாதிகள் வர சொல்றாங்க. ஆனா குர்ஆன் பேசக்கூடிய ஹதீஸ் பேசக்கூடிய சிலர் கூட சகாபாக்கள் அப்பப்ப குறை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை, குத்தி காட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை, நாற்க விஷயத்துல பேணுதல் இல்லாமல் காட்டக்கூடிய விஷயங்களை, குர்ஆன் சுன்னா பற்றிய போதிய அறிவில்லாத என்று சொல்லக்கூடிய செய்திகள் நீங்க கேட்கலாம். அவங்களும் இந்த வழிவகுதான் இருக்கிறாங்க. சகாபாக்கள் ஒரு ஆள குறை சொன்னாலும் அவங்க வழிவகுல வாசல திறக்கிறாங்க. எனவே இதுல நம்ம தெளிவாக பொதுமக்களுக்கு இந்த அடையாளத்தை கொடுக்கணும். சகாபாக்களை குறை சொல்றவங்க சத்தியத்துல உள்ளவங்க இல்ல. யார் குறைச்சிருந்தாலும் இல்லை, அவன் என்ன சின்னணியில என்ன மௌலவின்ற பட்டத்தோட சொன்னாலும் அவங்க சத்தியத்துல இல்ல. சகாபாக்களை மிஞ்சிய மௌலவி யார் வரப்புறாங்க இல்லையா? எனவே அந்த சகாபாக்கள் மீது உள்ள நேசம் என்பது ஆழமா பழிக்கப்படும். அவங்கள யாராவது சகாபாக்களை யாராவது குறை சொன்னால், நல்ல அல்லாத செய்திகள் அவங்கள பத்தி சொன்னா அவங்க வழிவேட்டில் இருக்கிறாங்க. இந்த வாசகத்துடைய அர்த்தத்தை பாருங்க, நாம் தகாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி கெட்டதை சொன்னாலும் சொல்லாம நல்லது அல்லாதது சொல்றாங்க. அவங்க மனிதர்கள் என்ற அடிப்படையில தவறுகள் அவங்கள்ட்ட வரும். ஆனா அந்த தவறை எடுத்து பயாப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது, மக்கள் எடுத்து சொல்றதுக்குரிய விஷயம் கிடையாது. அவங்களுடைய நல்ல நிலத்தான் சொல்லும். உதாரணமா ஏங்க உமா பாப்பா என்ன வளர்க்குற விஷயத்துல நூற்றுக்கு நூறு நலவு செஞ்சுக்கிறாங்களா தவறு விட்டுருக்காங்க கேட்டா, எனக்கு இப்ப எங்க உமா பாப்பா எனக்கு செஞ்ச தவறு வந்து நிறைய சொல்லு. ஏன்னா உமா பாப்பாவோட நான் கொஞ்சம் கூட படிச்சிருக்கேன், அதனால சொல்லலாம். அவங்க தவறு விட்டுருப்பாங்க. இப்ப நான் வந்து என் தாய் எனக்கு என்னென்ன தவறு செஞ்சிருக்கான்னு கேட்டுனா நான் ஒரு நல்ல மகனா இருப்பேன். அவங்க தவறு விட்டுருப்பாங்க, ஆனா அந்த தவறு பேசுறதுக்குரியது கிடையாது, சொல்றதுக்குரியது கிடையாது. அது மன்னிக்க வேண்டியது, மறைக்க வேண்டியது, வெளிப்படுத்த கூடாது. நான் சொல்ல போறது என்னன்னு சொன்னா எனது தாயின் தந்தையும் எனக்கு தெரிஞ்ச நன்மைகளை மட்டும்தான். சகாபாக்கள் விஷயத்தில் நாங்க இப்படித்தான் இருக்கோம். அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்திருக்குது. பிரச்சனைங்கிற ஒரு வரலாறா ஒரு செய்தியா சொல்லலாமே தவிர, அந்த பிரச்சனையை வச்சு நாங்க யாரையும் டெபேட் பண்ண முடியாது. பிரச்சனையை சொன்னா இஸ்லாம்ங்கிற ஒரு வழி சொல்லு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், முஹாஜிர்களையும் அல்லாஹ் தஆலா பொறுமை கொண்டார், அன்சாரிகளையும் அல்லாஹ் பொறுமை கொண்டார். வல்லதீன ஜாஉம் பாதிஉம், அவங்களுக்கு பின்னால வரவங்க இருக்கிறாங்க. எங்கட வேலை என்னன்னு கேட்டா, ரப்பனா அப்துல்லாஹ் வல் குர்ஆனி அல்லதீ ஸபகூனா பில் ஈமான் வலா தஜல்னா ஃபீ குலூபினா குல்லல்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூர் ரஹீம். துஆ செய்யறதுல இருக்க பொறுப்பு. சகாபாக்கள் மனிதர்கள் அவங்களுக்கு இடையே தவறு நடந்திருக்கும், அவங்களுக்காக பாவமளிப்பு கேட்டதுல பொறுப்பை தவிர, அவங்களை விமர்சிக்கிறதோ அவங்களுக்கு ஜட்மெண்ட் பண்றதோ, இவர் செஞ்சது சரி இவர் செஞ்சது செய்வார், இவர் சொத்தம் போவார், இவர் நரகம் போவார், இவர் அநியாயம் நின்றார், இவர் அக்கிரமம் நின்றிருக்கிறார் என்று தீர்ப்பு சொல்வது எங்க பொறுப்பு கிடையாது. அவங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் ரவியெல்லாம் வந்து அண்ணா அவங்களை புரிஞ்சு கொண்டார். அவங்களோட தவறை ஒருவர் ஆதாரமா இருக்கு தவறு செய்ய போனா அவர் புரிஞ்சது தவறுன்னு சொல்லுவோம். அது ஆதாரத்து புரிஞ்சது கிடையாது. அதுக்காக நாங்க அவங்களுக்கு துவா செய்ய வேண்டியது, பாவம் எடுத்து கேட்க வேண்டியது. எனவே கன்னியாகுமரி சொல்றே, சகாபாத்த விஷயத்தில் நல்லது அல்லாத எந்த செய்தியும் நாங்க சொல்லக்கூடாது. அவங்கள நேசிக்கிறது ஜீன், அவங்க மேல கோபம் வந்தா ஜீன் இல்ல. சியாக்களுக்கு எப்படி குர்ஆன் தேவையில்லை ஹதீஸ் தேவையில்லை முழுக்க அவங்க இட்டு கட்ட வேண்டியதெல்லாம் வந்துட்டோ அது வந்துடுது. அவங்களை நேசிக்கிறதுன்றது ஈமான். ஏன்னா ஒருவர் உதாரணமா நீங்க எங்க ஊருக்கு வாரீங்க, வந்து என்ன பத்தி கேட்குறீங்க, என்ன பத்தி எல்லாரும் ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த ஊர்ல உள்ள குடிமாறனாலும் அவருக்கு நல்ல கூட்டாளி, இந்த ஊர்ல எல்லாம் கச்சாக்காரனாலும் அவனை நல்ல நெருக்கம், சூர் வியாபாரி எல்லாம் அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. இப்படியே சொன்னா என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ரசூல்லா தோழர்கள் சகாபாக்கள் எல்லாம் மோசம் தான், அவங்களை வளர்த்த ரசூல்லா யாரு? கெட்டவங்களோட ரசூல்லா சகவாசம் வச்சிருந்தாங்கன்னா ரசூல்லாவும் கெட்டவங்க ஆகுமா இல்லையா? அல்லாஹ்வு தஆலா குர்ஆன்ல ரசூல்லாவுடைய நுபுவத்துக்கு ஆதாரமாக சகாபாக்கள் சொல்றாரு. முகமது ரசூலுல்லாஹ், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். ஆதாரம் என்ன தெரியுமா? வல்லதீன மாஹு, அவரே இருக்கிறாங்க இந்த சகாபாக்கள், அவங்க ஆதாரம். இப்படி ஒரு கூட்டத்தை நபி அல்லாஹ் ஒருவரால் உருவாக்க முடியாது. அப்ப ரசூல்லாஹ் சகாபாக்கள் குறைச்சுன்னு சொன்னா அது ரசூல்லாஹ் பாதிக்கும். எனவே இந்த அவங்க மேல உள்ள நேசம் என்றது ஈமான். அடுத்தது இசுசார், அவங்கள நேசிக்கிறது இசுசார். என்ன இசுசார்? அவங்க மூலமா எனக்கு இஸ்லாம் வந்திருக்கு, அதுக்கு நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு கஷ்டத்தந்த உத்தாரிமாருக்கு எப்படி நாங்க இசுசார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அதை விட அதிகமாக எங்களுக்கு மார்க்கத்தை பாதுகாப்பு தந்த சகாபாக்களுக்கு இஸ்லாம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். பூமலும் குப்புறோன் சகாபாக்களுக்கு வெறுக்கிறது என்றது குப்புறம் உண்டாகும். நிபாசவுக்காக அன்றைக்குள்ள முனாவுக்கு அரசாங்கம் செஞ்சாங்க. சுகியான் இந்த மார்க்க விஷயத்துல வரமும் இதுல உண்டாங்க. எனவே கண்ணியக்கூடிய சோழர்களே, இந்த சகாபாக்களை டெனேட் பண்ணி கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா வணிகத்து அமைப்புகளும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் நபி அவங்க பள்ளிக்கு வராங்க. சகாபாக்கள் பள்ளியில இரவு நேரம் இருந்தாங்க, மகரிப் தொழில் விட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க என்ன செய்யணும் கேட்டாங்க. அப்ப சகாபாக்கு சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க மகரிப் உங்களோட தொழுதோம், இசாவே உங்களுக்கு பின்னால தொழுவிட்டு வீட்டுக்கு போகலாம், நாங்க தூர பகுதியில் உள்ளவங்க இருக்கிறோம் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களையும் பார்த்து விட்டு நட்சத்திரங்களையும் பார்த்தாங்க. பார்த்து விட்டு சொன்னாங்க, இந்த நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கு, இந்த நட்சத்திரங்கள் ஒழுங்கி விட்டால் வானத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். நான் எனது சகாபாக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் போய்விட்டால் எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். எனது தோழர்கள் இந்த உம்மத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, எனது தோழர்கள் போய்விட்டால் என் உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே சகாபாக்களும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கேடயமா இருக்கிறாங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதை சகாபாக்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, சகாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க என்ற அடிப்படையோடு நாங்கள் புரிந்து கொண்டால்தான் நாங்கள் இந்த வடிவேற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே சகாபாக்கள் என்ற அந்த பேரரை பெரியதை உதற்கிறதுக்கு நம்ம யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது. அவங்க எந்த ஜமாத்துல பேர்ல வந்தாலும் சரி, எந்த அமைப்புல பேர்ல வந்தாலும் சரி, சகாபாக்களை புரட்டி கொண்டு வருவதற்கான இடத்தை நம்ம விட்டோம் சொன்னா அந்த ஓட்டைங்கிறது ஒரு இடத்துல நிற்காது, பல இடங்களை தகர்த்துட்டு போறதாக இருக்கு. எனவே உலமாக்களுடைய பொறுப்பு சகாபாக்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது, அவங்களுடைய சிறப்பை பாதுகாக்கிறது, அவங்க மேல உள்ள மதிப்பையும் மரியாதையும் தக்க வைக்கிறதுன்றது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் தீரம் பெற்றிருக்கிறோம், அதனால நம்ம கண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். அவங்க சொன்ன அவங்க அறிவிச்ச ஹதீஸ்களை படிச்சு நம்ம கண்ணியத்தை பெற்றுட்டு அவங்க தேவையப்படுத்துகிற போது நாங்கள் சும்மா இருந்தோம் சொன்னா எங்களது இருமுக்கு செய்த புரோகமாக அது மாறி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரே, நம்ம எங்களுடைய பகுதிகளில் சியாக்களை பற்றிய விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியிருக்குது. பொதுமக்களுக்கு சகாபாக்களுடைய கண்ணியத்தை தெளிவாக நம்ம எடுத்துச் சொல்லி அவங்க மனசுல ஆழமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லா வழிகளுடைய அடிப்படைகளையும் சொல்லி மக்களை பாதுகாக்க வேண்டும். மசாயில் மற்றும் மக்களை நேர்மைப்படுத்துவதற்கு போராடுங்கிற ஒரு தெளிவோட இந்த இமாம்களால் எழுதப்பட்ட அகீதாக்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுத்தால இந்த அசத்திய வழிகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய உண்மையான உலமாக்கக்கூடிய வரிசையில என்னையும் உங்களுக்கு சேர்த்து அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹ்ரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரம்.